Once again, we continue our study in all that Jesus taught.
மறுபடியுமாக மத்தேயுவின் சுவிசேஷத்தில் இயேசு போதித்த அனைத்தும் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே இயேசு கட்டளையிட்ட அனைத்தையும் உலகம் எங்கும் போய் பிரசங்கங்கள் என்பதை நாம் கீழ்ப்படிய உபதேசிக்க வேண்டும்.
When he had been forgiven so much, it's a very important.
கடந்த தியானத்தில் தனக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருந்தும் தன்னுடைய சக அடிமையை மன்னிக்க மனதில்லாதிருந்த இரக்கமற்ற அடிமையை குறித்து பார்த்தோம். இதில் அடங்கியுடைய அடிப்படை கோட்பாடு மிகவும் முக்கியம். அது என்னவென்றால், பிறனுக்கு நீ மன்னிக்காவிட்டால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார். மத்தேயு 18:35 என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜபத்திலும் கூட மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று பார்க்கிறோம். உங்கள் பிதா என்றால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பதால் அவர் உங்களை பிதாவாக இருக்கின்றார். அவர் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இதனால் என்ன ஆகும்? அவர் உங்கள் பிதாவா இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருவரை மன்னியாது இருக்கும் தருவாயில் மறிக்க நேர்ந்தால் என்ன ஆகும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் அந்த மன்னியாது இருக்கும் குணத்தோடும் கசப்போடும் மறுத்து விடுகிறீர்கள் என்றதில் கேட்டால் நிச்சயமாக நான் சொல்வேன், நீங்கள் நரகத்திற்கு தான் செல்வீர்கள். அது சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் மறுத்த பிறகு தேவன் உங்களை மன்னிப்பது முடியாத காரியம். தேவன் ஒருவரை மன்னிப்பதற்கான ஒரே இடம் நாம் பூமியில் வசிக்கும் பொழுதுதான். நீங்கள் கேட்கலாம், ஒருவர் இந்த பூமியில் 40 வருட காலம் விசுவாசத்தில் வாழ்ந்து விட்டு ஒருவரை மட்டும் மன்னியாது மறுத்து விட்டால் என்ன ஆகும்? அப்படி என்றால் நீங்கள் மற்ற மதங்களின் போதனைகளையே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் தான் கடவுள் நீங்கள் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் அளந்து நிறுத்தி பார்த்து இவன் 40 வருட காலம் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறான், ஆகையால் இவனது மணியாதற்கும் குணத்தை தள்ளுபடி செய்து விடலாம் என்று விட்டு விடுவார் என்கிறார்கள். இதை நீங்களும் நம்புகிறீர்கள். இது கிறிஸ்தவம் அல்ல. நாம் செய்த நன்மை தீமையின் அடிப்படையில் நாம் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் 100 ஆண்டு காலம் விசுவாசத்தில் வாழ்ந்தாலும் அதனால் என்ன பயன்?
Those who did not forgive others.
தேவ வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. நீ பிறனை மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் பாவங்களை மன்னியாது இருப்பார். அப்படி இல்லாமல் ஒருவேளை தேவன் கடைசி நாளில் பிறனை மன்னியாதவனை மன்னிப்பார் என்றால் நான் சொல்வேன், தேவன் பொய்யர் ஆவார். அதனால் மத்தேயு 18:36 சொன்னது பொய்யாகிவிடும். அப்படி ஒருபோதும் ஆகாது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதிலே சந்தர்ப்பம் எடுக்காதிருங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளிவதில்லை என்று இயேசு சொன்னார். மத்தேயு 6:15 இயேசு சொன்னதை பாருங்கள், அது உண்மை. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று ஜெபித்த பிறகு நீங்கள் ஒருவரை மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபித்ததினால் தங்களுக்கு பரலோகம் உறுதியாகிவிட்டது என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
There are more people who go to hell.
இதுதான் மிகப்பெரிய ஒரு வஞ்சகம். இந்த ஒருமுறை ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு என்னும் தவறான உபதேசத்தினால் அநேக ஜனங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்திலே நாம் எங்கே இதை பார்க்கிறோம்? இந்த வானத்தின் கீழே உள்ள மற்ற எந்த உபதேசங்களை விட இது மோசமானது. ஏனெனில் இவர்கள் பாவத்திலே வாழ்ந்து மற்றவர்களை மன்னியாமல் இருந்து பரலோகத்திற்கு செல்வோம் என்று எண்ணுகிறார்கள். வேதத்தின்படி மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாவிட்டால் உங்கள் பிதா உங்கள் பாவங்களை மன்னியாது இருப்பார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே நீங்கள் அங்கு போவதற்கு முன்பதாகவே இதில் எச்சரிக்கப்பட்டீர்கள் என்பது உங்கள் உணர்த்தப்படும். இப்பொழுதே காரியங்களை சரி செய்யுங்கள். மன்னிப்பது மிகவும் எளிதான காரியம். ஒரு நிமிடத்தில் செய்துவிடலாம். நீங்கள் தாமதிக்க வேண்டாம். அதை நீங்கள் இப்பொழுதே செய்ய மறிக்கும் வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம். மத்தேயு 10:1 இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளிலே வருகிறார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்கிறார்கள். அவரிடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். இங்கேயும் சொஸ்தமாக்கியதற்கான ஒரு உதாரணம். நாம் அறிந்திருக்கிற போல சில பரிசேயர்கள் இங்கேயும் அவரை பரிசு பார்த்தார்கள். அவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையும் சிலர் தொடர்ச்சியாக இப்படி பரிசு பார்த்தார்கள். தூண்டிவிட்டு கேள்விகளை கேட்பார்கள். பின்னர் என்னுடைய பதிலில் வேறு இடத்தில் மேற்கோள் காட்டி என்னுடைய நற்பெயரை கெடுத்து போடுவார்கள். இதற்காக தான் இயேசுவின் வார்த்தைகளுக்கு காத்திருந்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் தோற்று போனார்கள். இன்னும் கூட இந்த விரியன் பாம்பு சந்ததியினர் அநேகர் இருக்கிறார்கள், அவர் உங்களையும் தாக்குவார்கள். நீங்கள் தேவனின் உண்மை ஊழியக்காரனாக இருந்தால் இப்படிதான் இருப்பீர்கள், ஆனால் உங்களையும் அப்படிதான் தாக்குவார்கள். இப்படியாக தான் இயேசுவிடம் பரிசேயர்கள் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரம் இல்லாமலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். மத்தேயு 19:3 இது பழைய ஏற்பாட்டின் விதிமுறை. தேவன் தள்ளிவிடுதலை வெறுத்தார். மல்கியா 2:14 பார்க்கிறோம். உபாகமும் 24:1-4 வரை. இதில் ஒன்றை நான் காண்பிக்க விரும்புகிறேன், எப்படி ஜனங்கள் வசனங்களை தவறாக மேற்கோள் காட்டி விடுகிறார்கள் என்று. உபாகமும் 24:1 ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இந்த லட்சியான காரியம் என்ன என்பதை குறிப்பிடவில்லை. ஒருவேளை பாலியத்திற்கு ஒரு நேர்மையற்ற தன்மையாக இருக்கலாம், அதனால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அனுப்பிவிடுகிறான். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக் கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக என்று 2:4 வரை பார்க்கிறோம். இங்கு தள்ளுதலை கட்டளையிட்டாரா? இல்லை, அவர் சொன்னதெல்லாம் ஒரு மனிதன் அப்படி செய்தானால் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார். ஆனால் பரிசேயர்கள் எப்படியாக காரியத்தை மாற்றிவிட்டார்கள், திருத்தி விட்டார்கள் பாருங்கள். அவர்கள் மோசை கட்டளையிட்டதாகவே சொல்லிவிட்டார்கள். மத்தேயு 19:7 பாருங்கள், மோசை கட்டளையிட்டது தள்ளிடுதலின் சீட்டை கொடுக்கும்படி இவர்களோ அதிலிருந்து மோசை தள்ளுதலை அனுமதித்தது போல மாற்றிவிட்டார்கள். மோசை ஒருபோதும் தள்ளுதலை அனுமதிக்கவில்லை. இயேசுவும் மிகவும் தெளிவாக இதற்கு பதிலளித்தார். மத்தேயு 19:4 ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்றார். ஆகவே ஆதியிலே தேவனுடைய திட்டம் என்ன? ஆதாமை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? தேவன் ஆதாமைக்கென்று அநேக மனுஷிகளை உண்டாக்கவில்லை. ஒருவேளை ஏவாளத்தில் விரக்தி அடைந்தால் அவளை தள்ளிவிட்டு மற்றொருவரை திருமணம் செய்து கொள்ளும்படியாக, மீண்டும் விரக்தி அடைந்தால் அவளை தள்ளிவிட்டு மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. அப்படியல்ல, ஆதியிலே தேவன் மனுஷனுக்கென்று அப்படி ஒரு திட்டம் கொண்டிருக்கவில்லை. தேவன் அப்படி திட்டமிடவே இல்லை மனுஷனுக்கென்று. ஆகவே தேவன் உண்டாக்கியதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி. இந்த நியமத்தை தான் தேவன் ஆதியிலே நியமித்திருந்தார். தேவன் ஆதாம் இடத்தில் ஒரு மனுஷியை கொடுத்து இவள் தான் உன் மனைவி என்றார். அவ்வளவுதான், அவளிடத்தில் குறைகள் இருக்கலாம். அப்படி என்றால் உன்னிடத்திலும் குறைகள் உண்டு. இதைதான் கர்த்தரும் சொல்கிறார். இயேசுவும் கூட இதைதான் மத்தேயு 19:5 இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு சொல்வதை கவனியுங்கள். அவர்கள் இரண்டு பேர்களாய் இருந்தார்கள், திருமணத்திற்கே ஒரே மாம்சமாய் மாறுகிறார்கள். இனியும் அவர்கள் இரண்டு பேர்கள் அல்ல, தேவன் அவர்களை இணைத்திருக்கின்றார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கணவன் மனைவி இடையே வருகின்ற எந்த மனிதனும் சாத்தானின் வேலையாட்கள், யாரும் பிரிக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த தாமதமும் இல்லை. மாமனாரோ மாமியாராக இருந்தாலோ, தாயோ தகப்பனோ ஒரு போதகரோ, யார் இவர்களை பிரித்தாலும் அவர்கள் சாத்தானின் வேலையாட்கள். தேவனுடைய உண்மை ஊழியன் கணவன் மனைவி இருவரையும் ஒன்றாக நெருக்கமாக சேர்ப்பார்கள். அவர்களுக்கு நடுவே வருவது அனுமதிக்கப்படவில்லை. ஒருவேளை ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் விரோதம் உண்டாக்கி தகப்பன் தேவனுக்கு முன்பாக முரட்டாட்டம் செய்து மகன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் நீங்கள் குறுக்கிடலாம். ஆனால் ஒருபோதும் கணவன் மனைவி இடையே ஒருவரும் குறுக்கிடக்கூடாது. அவர்கள் சேர்ந்தேதான் இருக்க வேண்டும். கணவன் சிலை வழிபாடு செய்கிறார், மனைவி உண்மை விசுவாசி என்றால் என்ன செய்வது? இருவரும் பிரிய வேண்டுமா? இல்லை, கணவன் சிலை வழிபாடு செய்யும் போது மனைவி அதை வணங்கக்கூடாது. கணவனுக்கு மேலான ஒரு அதிகாரம் உண்டு, ஆனால் மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். இயேசு தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றார். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இணைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு மசூதியில், கோவிலிலோ, அல்லது நீதிமன்றத்திலோ, இந்த சட்டப்படி திருமணத்தில் எங்கு இணைந்திருந்தாலும் தேவன் அவர்களை இணைத்திருக்கின்றார். கிறிஸ்தவ திருமணங்களை மட்டும்தான் அவர் இணைக்கிறார் என்று இல்லை, எல்லா திருமணங்களும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதுதான். பரிசேயர்கள் பின்பு மோசே ஏன் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் அந்த சத்தியத்தின் பாதியை மட்டும் எடுத்துக்கொண்டு உபாகம் 24 அதை கேட்கிறார்கள். அந்த மனிதன் தான் அவனை தள்ளிவிடும்படி தீர்மானித்தானே தவிர மோசே கட்டளையிடவில்லை. அந்த மனிதன் இந்த மனைவி எனக்கு தேவையில்லை என்று தீர்மானித்தான். அதனாலே மோசே நீ அவனை தள்ளினால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை அனுப்பிவிடுங்கள் என்றான். இயேசு இதை உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் உங்கள் மனைவிகளை விவாகரத்து செய்ய மோசே அனுமதித்தான், ஆனால் ஆதியிலே இப்படி இல்லை என்றார். இப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களின் இருதயங்கள் கடினப்பட்டிருந்தது, அது மென்மையாக இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பே அது மென்மையானது. தேவன் தன்னுடைய கட்டளைகளை பாறைகளில் எழுதினார், அவர்கள் இருதயமோ பாறைகளை விட கடினமாக இருந்தது. அதனால் உங்கள் இருதயங்களில் என்னால் எழுத முடியவில்லை, பாறைகளில் கூட எழுத முடியும் என்று மனுஷர்களை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார். தேவன் எசேக்கியேல் 36:26 உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அது இப்பொழுது நிறைவேறிற்று. நாம் பரிசுத்த ஆவியின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் 19:9 அதனால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருக்கிறான். இது மிகவும் தெள்ளன் தெளிவாக இருக்கிறது, மிக மிக அவசியமும் கூட. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். மத்தேயு 19:10 அவர்கள் ஒருவேளை சந்தோஷம் இல்லாத திருமண வாழ்க்கையை பார்த்திருக்க முடியும். அதனால்தான் அவர்கள் அப்படி அவளை தள்ளிவிட முடியாதவே முடியாது என்றால் திருமணம் செய்வது கஷ்டமான காரியம் என்று எண்ணினார்கள். அதுக்கு தனியாகவே இருந்து விடலாம் என்று சொல்றார். ஆனால் அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று 11 சொல்கிறார். ஆகிலும் விவாகரத்தை குறித்து ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, தேவன் அதை வெறுக்கின்றார். எவனாவது ஒருவன் தன் மனைவியை வேசித்தனம் செய்தது நிமித்தமே அல்லாமல் தள்ளிவிட்டால் தேவனுடைய சித்தம் அல்ல அது. ஏனென்றால் வேசித்தனத்தில் மனைவி தன் சரீரத்தை வேறொருவனுக்கு கொடுத்து விடுவது மூலம் ஒரே மாம்சமாயிருப்பீர்கள் என்றும் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி விடுகிறாள். அதனால் தான் இயேசு விவாகரத்தை அனுமதித்தார். இந்த ஒரே காரணத்திற்காக தான் அனுமதித்தார், வேற எந்த காரணத்திற்கும் அல்ல. ஆகவே கிறிஸ்தவர்கள் நாளடைவில் காரணங்களை பெருக்கிக் கொண்டார்கள், தேவனை விட்டு தூரமாக சென்று விட்டார்கள். உதாரணமாக பிரசங்க பீடத்திலே நிற்கும் கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் அநேகர் விவாகரத்தானவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவாய் கிறிஸ்தவம் சீர்கெட்டு போய்விட்டது. விவாகரத்தான ஒருவன் தேவனுடைய ஐக்கியத்தை திரும்ப பெற முடியாது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவன் மூப்பன் என்ற பொறுப்பை அவன் பெற முடியாது. ஆகவே அது மிகவும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். தரங்கள் நம்மை சுற்றியும் குறையும் போது இயேசு சொன்னது வரம் பெற்றவர்கள் தவிர இந்த மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. 10 தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றான். அப்போஸ்தலராகிய பவுல் விவாகம் இல்லாமல் தனித்திருக்கும்படி அவருக்கு கிருபை இருந்தது. 1 Cor 7:9 நீங்கள் விவாகம் இல்லாமல் தனித்திருக்கும்படி உங்களுக்கு கிருபை இருக்கிறது என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஆகவே ஒரு மனிதன் பாலியத்திற்கு ஆசையினால் வெந்து கொண்டிருந்தால் அதுவே அவனுக்கு அவன் தனித்திருக்கும்படி அழைக்கப்படவில்லை என்பதற்கான அடையாளம். தனித்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தால் அவன் வேகிறதில்லை. வேகிறதுனால் தவறு ஒன்றும் இல்லை. அவன் ஒரு வாழ்க்கை துணையை தேடுவதற்கான ஒரு அறிகுறியே அந்த வேகின்ற தன்மை. இயேசு மிகவும் யதார்த்தமான மனிதராக இருந்தார். அடுத்ததாக அவர் சிறு பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் மேல் அவர் கை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். 13 சீஷர்கள் பரிசேயர்களை அதிகம் கவனித்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் சிறிய தோற்றத்தோடு இருப்பார்கள். அதனால் சிறு பிள்ளைகளை விரட்டி விடுவார்கள். 60 நிரம்பியிடத்தில் மாத்திரம்தான் அவர்கள் பேசுவார்கள், அல்லது 40-50 வயது உள்ளவர்களிடத்தில் மட்டும்தான் பேசுவார்கள். வாழ்படத்திலோ சிறு பிள்ளைகளிடத்தில் எல்லாம் அவர்கள் பேசுவதில்லை. ஒருவேளை பரிசேயர்கள் தோல் மீது தோல் போட்டுக்கொண்டு பேசுவார்கள். இதை சீஷர்கள் கவனித்திருந்தார்கள். ஆனால் இயேசு சீஷர் பிள்ளைகளை கொண்டு வந்த மாத்திரத்தில் சீஷர்கள் அதட்டின போது இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்காக இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். பிள்ளைகளை குறித்து கிறிஸ்துவின் மனப்பான்மை எப்படி இருக்கிறது பாருங்கள். நீங்கள் தேவனுடைய மனிதனாய் இருந்தால் பிள்ளைகளை குறித்து உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை வைத்து நீங்கள் போலியான தேவ மனிதனா நிஜம் உண்மையுள்ள தேவ மனிதனா என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் உங்களிடம் ஈர்க்கப்பட முடியாவிட்டால், அல்லது நீங்கள் அவர்களை கனிவாக நடத்த முடியாவிட்டால், அல்லது அவர்களை வரவேற்க நீங்கள் தவறிவிட்டால், நீங்கள் கிறிஸ்துவை அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். பிள்ளைகள் உங்களை குறித்து பயப்படக்கூடாது. அவர்கள் உங்களிடம் நட்பாக நெருக்கமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவிடம் மாதிரியாக இருக்கும் ஒரு நபர் எப்பொழுதும் பிள்ளைகளிடம் சந்தோஷமாக இருப்பார். பெரியவர்களிடம் அல்ல. இதுவே அவர் பொய்யான தேவ மனிதனா அல்லது உண்மையான ஒரு தேவ மனிதனா என்று அறிந்து கொள்வதற்கு ஆன ஒரு அடையாளம். அது மட்டும்தான் ஒரே ஒரு அடையாளம் அல்ல, இதுவும் ஒன்று. அவர்கள் மேல் இயேசு தன் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போகிறார். பின்பு அந்த அற்புதமான ஆஸ்திரேலிய வாலிபனின் ஐஸ்வரமான வாலிபனுடைய கதையை பார்க்கிறோம். முதலாவதாக அவன் ஆஸ்திரேலியனாய் இருந்தான். இரண்டாவது அவன் வாலிபனாய் இருந்தான். மூன்றாவதாக அவன் சமுதாயத்திலே அதிகாரத்தில் உள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். இப்படிப்பட்ட யாரையும் சபையில் இன்றைக்கு தன்னுடைய சபையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். அவன் வாலிபன், ஐஸ்வர்யவான், ஒரு அதிகாரியா இருந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். என்னை ஏன் நீ நல்ல போதகர் என்று நீ அழைக்கிறாய்? ஒரே ஒருவர் தான் நல்லவர் என்று நீ அறியாமல் இருக்கிறாயா? ஆனால் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைகொள் என்கிறார் இயேசு. இங்கே நான் தேவனில்லை என்று நான் சொல்லவில்லை. இதற்கு அநேக வியாக்கியானங்கள் இருக்கிறது. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? நீ என்னை தேவன் என்று விசுவாசிக்கிறாயா? தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நல்லவர். ஒருவேளை காரணம் இதுவாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அது வெளிப்படையாக எழுதப்படவில்லை. நாமும் அதை குறித்து யூகிக்க தேவையில்லை. ஆனால் இங்கே அவர் அந்த வாலிபனிடம், நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனைகளை கைகொள் என்கிறார். அங்கே அவர்கள் பிரமாணத்தின் கீழ் இருந்தார்கள். அதனாலே அவர் அங்கே வேற எந்த செய்தியையும் பிரசங்கிக்க முடியாது. நாம் இப்பொழுது கேட்பது போல. அதனால் அவன் எவைகளை என்று கேட்டான். இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். மத்தேயு 19:18-19 ஐந்து கட்டளைகளை இங்கு ஐந்து கட்டளைகள் தான் இங்கு குறிப்பிடுகிறார். மொத்தம் 10 கட்டளை உண்டு இல்லவோ? முதல் 4 கட்டளைகளை, ஒரு கற்பனைகளை தேவனோடு கூட மனிதன் கொள்ளக்கூடிய உறவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மீதி உள்ள 6 கட்டளைகள் மனிதன் சக மனிதனோடு கூட கொண்டிருக்கிற உறவை பற்றி இருக்கிறது. நீங்கள் பிரதானமான 2 கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்கள். அது உன் இறுதி தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இறுதியோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவையாக. இது முதல் கற்பனை. இதற்கு ஒப்பனையாக இருக்கிற 2 கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவையாக என்பது. ஆகவே முதல் 4 கட்டளைகளும் முதலாவது பிரதான கட்டளைகளை சார்ந்ததாகும். மீதமுள்ள 6 கட்டளைகளும் 2 பிரதான கட்டளைகளை குறித்தது. இஸ்ரவேலில் ஒருவர் கூட முதல் 4 கட்டளைகளை மீறுவதற்கு சத்தியமே இல்லை. யெகோவா தேவனே உண்மை தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், உங்களிடத்தில் வேறு தேவன் இருக்க வேண்டாம், சிலைகளை வணங்காதேயுங்கள், தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதேயுங்கள், ஓய்வுநாளை ஆசரியுங்கள் என்பது. இவர்கள் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அநேகர் இவர்களுக்கு கீழ்ப்படைந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவராக இயேசு இவர்களை குறித்து கேட்கக்கூட தேவையில்லை. ஆகையால் தான் இயேசு இரண்டாவது கற்பலைகளில் உள்ள ஆறு கட்டளைகளை குறித்து கேட்க வேண்டியதாக இருந்தது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இங்கே ஒரு கட்டளை அவர் விட்டுவிட்டார் என்பதை கவனித்தீர்களா? அது பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இயேசுவுக்கு நன்றாக தெரியும் இந்த கட்டளையை பின்பற்றக்கூடிய மனிதன் ஒருவர் கூட இல்லை என்று. ஏனென்றால் உள்ளான இச்சையை குறித்து இங்கே பேசப்பட்டுள்ளது. ஆகவே ஒன்பது கற்பனைகளும் வெளிப்புறமானது, பத்தாவது உட்புறமானது. அது தேவன் ஜனங்களின் பரீட்சை பார்ப்பதற்காக அவர் வைத்தார். எத்தனை பேர்கள் உண்மையாக அதை வைத்துக் கொள்ள கை கொள்ள முடியும் என்பதை, கை கொள்ள முடியவில்லை என்று ஒத்துக்கொள்கிறார் என்று பார்ப்பதற்காக. இந்த உலகத்தில் ஒருவராலும் பத்தாவது கட்டளை கை கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஒன்பது கட்டளைகளை மட்டுமே கை கொண்டார்கள். அதனால்தான் இயேசு இந்த இடத்தில் ஐந்து கட்டளைகளை மட்டுமே கேட்கிறார். அந்த ஆறாவது கட்டளையான பிறனுடைய மனைவியையோ அல்லது மகளையோ இச்சையாதிருப்பையாக என்பதை குறித்து கேட்கவில்லை. அந்த வாலிபன் அவன் இவைகளெல்லாம் நான் கை கொண்டு வருகிறேன் என்றான். இவன் ஆச்சரியமான ஒரு வாலிபன், எல்லா கற்பனைகளையும் அவன் கை கொண்டிருக்கிறான். இயேசு அவனை நோக்கி, உன்னிடத்தில் பணத்தை அதிகமாக நேசிக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது, அதை விடுவதற்கு ஒரே வழி உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு நீ கொடுக்க வேண்டும். அவ்வளவு மிகவும் கொடியதா இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாரிடமும் பண ஆசை இருக்கத்தான் செய்கிறது. சில இடத்தில் நிலைமை இந்த அளவிற்கு மோசமானதாக இருக்கிறது. புற்றுநோய் முழு உறுப்பும் அறுப்புண்டு போகும் அளவிற்கு பரவவில்லை. அது ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது என்றால் அதனால் அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லை. ஆனால் இந்த வாலிபட நிலைமை மிகவும் மோசமானதாக இருந்ததால் இயேசு, உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். பின்பு என்னை பின்பற்றிவா என்றார். அந்த வாலிபன் இதை கேட்ட பொழுது மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாகபடியினால் அவன் துக்கமடைந்து விட்டான், போய்விட்டான். அவன் நித்திய ஜீவனிலே நித்திய ஜீவனுக்கு விலை இவ்வளவு செலுத்த அதிகமாக இருக்கும் என்று நினைத்தான் என்றான். அதில் எனக்கு விருப்பம் இல்லை, பூமியிலே நான் நன்றாக நேரத்தை செலவிட விரும்புகிறேன் என்று சென்று விட்டான். நீங்கள் உங்கள் ஜீவன் பூமியில் உள்ள காலங்களில் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது நித்திய ஜீவன் வேண்டுமா? அந்த வாலிபன் பூமியில் உள்ள ஜீவனை தேர்ந்தெடுத்தான். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னால் விட்டு விட முடியாது, விற்க முடியாது. நான் எல்லா புதிய ஏற்பாட்டிலும் விருப்பங்களும் விற்க வேண்டும் என்று எந்த கட்டளையும் இல்லை. ஆனால் அது என்னை ஆட்கொள்ளக்கூடியதா இருக்கக்கூடாது. என் உள்ளங்கையை விரித்து, தேவனே எனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் உள்ளவை என்னுடையது அல்ல, நான் அதை பற்றி இருக்கவில்லை, அது என்னுடைய விருந்த கரங்களிலே இருக்கிறது. நான் ஒரு கண்காணிதான், அது என்னை விட்டு எடுபடாதபடிக்கு நான் அதை பிடித்துக் கொண்டு இருக்கிறதில்லை. நான் ஒன்றை கூட நான் பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த மனிதன் சென்று போன போது ஆண்டவர் அவனை பின்தொடர்ந்து போகவில்லை. வா இப்பொழுது நாம் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளலாம், 10% இப்பொழுது கூட, அடுத்த 10% அடுத்த வருஷம் கொடு என்றெல்லாம் அவர் போய் அவனை பின்தொடர்ந்து செல்லவில்லை. சில ஆண்டுகளில் நீ தீவிரமாக குணப்பட வேண்டும், இந்த வியாதி உன்னில் முற்றிவிட்டது, அதனால் நீ எல்லாவற்றையும் விற்றுவிட்டு என் பின்தொடர்ந்து வர வேண்டும். சிஷ்யத்திற்கான விலை இப்படிதான் இருக்கிறது. நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களிடத்தில் நாம் கெஞ்சி மன்றாட தேவையில்லை. சரி, நம்முடைய தரத்தை குறித்துக் கொள்ளலாம் என்று நாம் குறைக்க தேவையில்லை. சிஷ்யத்திற்கான தகுதிகளை இயேசு தொடக்கத்திலேயே மிகவும் தெளிவாக வரையறுத்து விட்டார். நீ சீஷனாய் இருக்க மனதில்லை என்றால் மறந்துவிடு. அவர் சீஷத்துவ கூலியை எவ்வளவு என்பதை சீஷர்கள் உணர்த்துவதில் கடைசி வரை அவர் காலம் தாழ்த்தவில்லை, தாமதிக்கவில்லை. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது மிகவும் எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் சொத்திலே ஐஸ்வர்யம் அறிவிலே ஐஸ்வர்யம் எதிலேயும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். கர்த்தாவே இவர்கள் ஒன்றிலும் எனக்கு விருப்பம் இல்லை, இவளை விட நீதான் எனக்கு அதிக வேண்டும் என்று சொல்ல தெரியாதவர்களில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினமான காரியம். சீஷர்கள் அதை கேட்டு அப்படி என்றால் யார் ரசிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததான், தேவனாலே கூடும், தேவன் யாராகிலும் ரசிக்க கூடும், தேவனால் பொருளாசையின் பிடியிலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்க முடியும். இது உங்களுக்கு தெரியுமா? பொருளாசையின் பிடிப்பு உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடி தடை செய்யும் என்று உங்களுக்கு தெரியுமா? இதை குறித்து அதிகமாய் பிரசங்கிக்க தேவையில்லை, ஆனால் இது உண்மை. தேவன் நம்மை விடுதலையாக்க அவரால் முடியும். தேவன் தான் நம்மை விடுதலையாக்குவாராக. நாம் அடுத்த தியானத்திலே தொடருவோம்.